கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிறிது நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்குள்ளாக கடந்து போவோம். இந்த ராபோவின் அரண்மைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய வசனம் மத்தேயுவின் சுவிசேஷம் 26:26-29 வரைக்கும் வாசிக்கலாம். மத்தேயு 26:26.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
சரி, போதும். இந்த வசனங்களிலே இயேசு கிறிஸ்து ராபோஜன அரண்யை நடத்தும் பொழுது சொல்லுகிறதான வார்த்தைகளை நம்ம இங்கே வாசிக்க கேட்டோம். அவர் போஜனம் பண்ணுகையில், இது வந்து லார்ட் சப்பர், போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதிக்கிறார், அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. டேக் ஈட், திஸ் இஸ் மை பாடி, This is my body என்று அந்த அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவங்களுக்கு கொடுக்கிறார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து, அந்த கம்மீனின் கப்பை அவர் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் வந்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், ட்ரிங்க் ஈ ஆல் ஆஃப் இட், எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், ஒரே பாத்திரத்திலே எல்லாரும் பானம் பண்ண வேண்டும். கொரோனா வருகிறது என்று சொல்லி இந்த டீ கப்பு கொண்டு போவோம் பாருங்க, டீ கடையிலேருந்து இந்த கப்பு கொண்டு போவோம், அது அப்படி அப்படியே அங்கங்கே உழுந்துருக்கும் வச்சுருப்பாங்க, ஒருத்தர் எடுத்து அதை குடிக்க வேண்டியதான். அதே போல் சபைகளில் நம்ம மெசேஜ் சர்ச்சில் கூட என்ன செய்கிறாங்கன்னா அதே மாதிரி செய்கிறாங்க, சிஎஸ்எல் அப்படி செய்கிறாங்க, இன்னும் அநேக பெந்தகோஸ் சபையில் செய்கிறாங்க. அதில் சின்ன ஒரு குழி மாதிரி இருக்கும், அதில் வந்து சின்ன சின்ன கப்பு இருக்கும், அதை அப்படியே ஊற்றிக்கிட வேண்டியதான், ஊற்றிட்டு அதில் அப்படியே வச்சிட வேண்டியதான். என் டைம் பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் அதை முழுசுமாக ஊற்றிட்டு நீங்கள் அதை வைக்கணும், அண்ணாந்து ஊற்றணும் அப்படிலாம் அவர் சொல்கிறார். நானும் அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது அது சரியானதாக இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் தான் பங்கு பெறணும்னு போட்டிருக்கு. அது கொரோனா வந்தாலும் எது வந்தாலும் அது தேவனுடைய வார்த்தையின்படி தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதனால் மற்றவங்க செஞ்சால் செஞ்சுட்டு போகிறாங்க, என் டைம் பாஸ்டர் பெரிய பாஸ்டர்லாம் செய்கிறாங்க, ஆனால் நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏனென்றால் அது வார்த்தைக்கு ஒத்து வரலை, வார்த்தைக்கு ஒத்து வராத காரியங்களை நம்ம செய்ய முடியாது. ஒரு சிஎஸ்ஆர் ரெவரண்டை சந்தித்தேன், அவர் சொல்லுகிறார் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, அதனால் ப்ராப்ளம் இல்லை. அவர் சிஎஸ்ஆர் ரெவரண்டு, அவர் அப்படி தான் சொல்லுவார், அவங்க எப்படி வேணாலும் செய்வாங்க, நம்ம ஸ்தாபனம் கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது என்று எனக்கு தெரிந்தது. ஒரு சில பிரதர்ஸோடு கூட ஆலோசனை செய்யும் பொழுது அவங்களும் அது பாஸ்டர் அது சரியில்லைன்னாங்க. அதனால அவங்க நினைச்சாங்க, அப்படி சின்ன கப்பு இருக்கும் பிளாஸ்டிக்கு, அந்த இது கண்ணாடி கிளாஸ் போல் இருக்கும், அதை தூக்கி அப்படி ஊற்றிக்கிட வேண்டியதா, ஊற்றிட்டு அப்படி வச்சுருங்க. நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்க, மாஸ்கை கீழே வச்சு இழுத்துருங்க, அவர் ரொம்ப விளக்கம் சொல்கிறார். மாஸ்கை கீழே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கு பிறகு மாஸ்க் போடணும். இன்னும் மாஸ்க் போட்டுக்கிட்டு சர்ச்சில் இருக்கிறாங்க, அவ்வளோ கொரோனாக்கு பயம். அதனால் வார்த்தையே மீறி அவங்க வந்து தங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி சாபன மார்க்கத்தின்படி செய்யும் பொழுது எனக்கு அது சரியாக தெரியலை. நமக்கு வந்து பரிசுத்தாவி பெற்றிருக்கிறோம், பரிசுத்தாவியானவர் நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குறார். ஹல்லேலூயா. நோய் எதிர்ப்பு சக்தி நமக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் பிலீவ் பண்ணால் அது அப்படியே நடக்கும். அதனால் பாருங்கள் என்ன சென்றால் அவர் பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரத்தையும் ஆசீர்வதித்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், ஒரே பாத்திரத்தில் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். 26 பின்பகுதியை நாம் வாசிக்கிறோம். அதனால் சேயிங் ட்ரிங்க் ஈ ஆல் ஆஃப் இட், எல்லாரும் ஒரே பாத்திரத்தில் பானம், செப்பரேட்டு அப்படி சின்ன சின்னது ஒரு ஸ்பூன் அந்த மிளகு திராட்சை சொன்னால் அது பிடிக்கும், அதை எடுத்து இப்படி ஊற்றிக்கிட வேண்டியதான், ஊற்றிக்கிட்டு அவர்கிட்ட அப்படி கப்பை வச்சிட வேண்டியதான். ஆனால் இங்கே இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இதிலே பான பண்ணுங்கள், இது என்ன பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாய் இருக்கிறது. அதனால பழைய உடன்படிக்கை ஓல்ட் டெஸ்டமென்ட், இது வந்து நியூ டெஸ்டமென்ட் நியூ கவனன்ட். அதில் பழைய உடன்படிக்கை ஆடு மாடு என்ற மிருகங்களின் இரத்தத்தினாலே உண்டானது. கடந்த வாரத்திலே நான் அதை பற்றி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கடந்த ராப்போ நாரில். அது பாவங்களை மூடுமே ஒழிய பாவங்களை பரிகரிக்காது. ஆனால் இப்போ நியூ கவனன்ட் வந்து நான் அவருடைய பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஐ நோ மோர் ரிமெம்பர் தேர் சின்ஸ். உங்களுடைய பாவங்களை அவருடைய நினைவிலிருந்து அது எரேஸ் ஆகிவிடுது, அது வந்து இல்லாமல் போகிறது. அந்த மறந்து விடுகிறார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, மறந்து விடுகிறார். அப்பொழுது அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும் பொழுது ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் இந்த நியூ கவனன் பிளட்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் ஆயிருக்கிறது. இது காட்ஸ் ஓன் பிளட். ஹல்லேலூயா. அதனால இந்த திராட்சை பழ ரசத்தை நான் வந்து என் பிதாவின் ராஜ்யத்திலே உங்களோடு புசிக்கும் வரைக்கும் நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று ஆண்டவர் வந்து விதமாக ஒரு பிரக்தித்தனை பண்ணுகிறார். நான் வந்து அங்கே உங்களோடு கூட நான் திராட்சை ரசத்தை பானம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அந்த வெட்டிங் சப்பர் அங்கே சொல்லுகிறார். அந்த வெட்டிங் சப்பருக்கு அங்கே சொல்கிறார், அது வரைக்கும் நான் அப்பொழுது உங்களோடு கூட நான் இப்போ பானம் பண்ணுறது போல அங்க நான் பாவம் பானம் பண்ணுவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதில் கொடுக்க போற செய்தியை நீங்க கவனமாக கவனிங்க. அதில் செய்தியில் வந்து பிரெட் ஒயின் அண்ட் ஃபீட் வாஷிங். பிரெட் எதை குறிக்கிறது, ஒயின் எதை குறிக்கிறது, ஃபீட் வாஷிங்னா என்னங்கிறத குறித்து இப்பொழுது நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க. சில காரியங்களை சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் வந்து மூணு காரியங்களை செய்ய சொல்லியிருக்கார். வெளிப்படையான காரியங்கள் மூணு. ஒன்று வந்து ஞானஸ்தானம், அது வெளிப்படையான காரியம். ரெண்டாவதாக வந்து ஃபீட் வாஷிங், அதாவது ராபோஜனம். ரெண்டாவது ராபோஜனம். த்ரீ ஃபிசிக்கல் ஆர்டினன்ஸ், வெளிப்படையான நம்ம செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள். முதலாவது ஞானஸ்தானம், ரெண்டாவது ராபோஜனம், மூணாவது ஃபீட் வாஷிங். இந்த மூன்று காரியங்கள் வெளிப்படையானது, மற்ற எல்லாமே ஆவிக்குரிய பிராரம்பமானது. இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தர் நமக்கு சொல்லும்படியாக நம்ம செய்யும்படியாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு அடையாளமாக நம்ம அதை செய்கிறோம். விசுவாசத்தோடு கூட நம்ம அதை இல்லை பங்கு பெறுகிறோம். பேப்டிசம், வாட்டர் பேப்டிசம், கம்யூனியன், ஃபீட் வாஷிங், இந்த மூன்று காரியங்கள் வந்து கர்த்தர் நமக்கு வந்து ஒரு விசுவாசி அதில் பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம வந்து இந்த பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம். இந்த பந்தியானது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாம இந்த பந்தியிலே பங்கு பெற வரும்பொழுது நம்ம திராட்சரஸ், நம்ம பிரெட் அண்ட் ஒயின்ல நம்ம பங்கு பெறுகிறோம். பிரெட் அண்ட் ஒயின் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த நியமனமாக அது இருக்கிறது. பிரெட் வந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. அங்கே அந்த வைன் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஃபீட் வாஷிங் வந்து இயேசு கிறிஸ்து ஃபீட் வாஷிங் செய்தார். அதே போல நாமும் கூட ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவ வேண்டியவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பிரெட் வந்து இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பிரெட் ரெப்ரசன்ட் த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அதை மாத்திரம் அது குறிக்கலை, அது பிலீவர்ஸையும் குறிக்கிறது, சபையும் குறிக்கிறது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அந்த சரீரத்திலே நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம், பங்கு பெறுகிறோம். ஒன் பாடி பை ஒன் ஸ்பிரிட் வி ஆர் பேப்டைஸ்ட் இன்டு ஒன் பாடி என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று கொரிந்தியர் 12:13 வாசிக்கலாம்.
நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு.
நாம் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இந்த பிரெட் எதை குறிக்கிறது என்றால் இயேசுவின் சரீரத்தை குறிக்கிறது. ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்னு பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியிடப்பட்டது. ரெண்டாவது அர்த்தம் என்னவென்றால் நீங்க பாடியா இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து ஹெட்டா இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் இப்ப என்னதென்றால் அவருடைய சபை, அவருடைய சரீரமாக இருக்கு. அன்றைக்கு மாம்சத்தில் வந்தார், அதுவும் அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டது. இப்பொழுது நாம வந்து சபையும் அவருடைய சரீரமாக இருக்கிறது. இட் இஸ் எ கிரேட் திங் ஹியர் டு நைட் இன் கமிங் டு த டேபிள். இந்த கர்த்தருடைய பந்திக்கு வருவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்? அவருடைய சரீரத்தையே நமக்கு ஒப்பு கொடுத்து, அவருடைய இரத்தத்தையே நமக்கு ஒப்பு கொடுத்து இந்த பந்தியை அவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் இட் இஸ் எ கிரேட் திங். இந்த ராபோஜத்துக்கு வருவது கிரேட் திங். அதை நமக்கு நெக்லெக்ட் பண்ணுவோம் என்றால் அது அவங்களுடைய இது வெறுப்போம். நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது. எதுவுமே கட்டாயம் கிடையாது. சர்ச்சுக்கு வர்றதும் கட்டாயம் கிடையாது. எதுவுமே கட்டாயம் கிடையாது. அதெல்லாம் மனப்பூர்வமாக செய்கிறது தான். நம்ம ஆஃபரிங் கொடுப்பதோ எதுவுமே கண்டிப்பு கிடையாது. எல்லாமே இலவசம்தான். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது நம்முடைய மனப்பான்மையை பொறுத்து. கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு பந்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். அந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவர் தன்னுடைய பாடியை ஒப்பு கொடுத்துருக்கிறார். தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி அவர் வந்து என்னுடைய பாடி தான் அந்த பிரெட்டாக இருக்கிறது, என்னுடைய ரத்தம் தான் வந்து அந்த ஒயினாக இருக்கிறது. இவ்வளோ அவர் வந்து பந்தியை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்ம அந்த பந்தியில் பங்கு பெறாமல் நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணுவது எவ்வளோ பெரிய தவறாக இருக்கும்னு யோசித்து பாருங்கள். நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக பிரியாணி செய்து நிறைய பணம் செலவழித்து பிரியாணி செஞ்சு அங்கே எல்லா அழைப்பு கொடுக்கும் பொழுது வரலன்னா நமக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர், நான் என்னுடைய சரீரத்தையே பலியாக ஒப்பு கொடுத்து என் ரத்தத்தையே சிந்தி நான் இந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், இந்த ராபோஞ்சத்தை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்கு போக்களை சொல்லிட்டு வீட்டில் உட்காந்தீங்கன்னா ஹவு கிரேட் இட் இஸ் எ சின். இதை அது அந்த பாவம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும், அவருக்கு எவ்வளோ விசனமாக இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். இட் இஸ் எ கிரேட் திங் ஹியர் டு நைட் இன் கமிங் டு த டேபிள். இந்த பந்திக்கு வருவது ஒரு பெரிய காரியமா இருக்கிறது. ஏனென்றால் இது கர்த்தர் பிரிப்பேர் பண்ணி இருக்கிறார், மனுஷன் பிரிப்பேர் பண்ணதில்லை. இயேசு கிறிஸ்து பிரிப்பேர் பண்ணியிருக்கிறார். நம்முடைய பாடி தன்னுடைய அந்த ரத்தம் தான் அந்த பந்தியா இருக்கிறது. அது எவ்வளவு காஸ்ட்லியானது. அவர் எப்படி அதை பிரிப்பேர் பண்ணியிருக்கிறார்? தன்னையே அந்த பலியா ஒப்பு கொடுத்து செய்யிருக்கும் பொழுது அந்த பந்திக்கு வராம சும்மா சாதாரணமா நம்ம நினைச்சோம்னா கடைசி காலத்தில் அந்த ஆவி வந்து ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இது இந்த காலத்தின் ஆவி என்னன்னா உங்களை வேற பக்கம் இழுத்துட்டு போயிடும். உங்களை தேவனுடைய காரியங்கள் மேலே உங்களை கவனம் போகாது. இதெல்லாம் லைட்டாக எடுத்துக்கிடுவீங்க. அதுதான் கிரேட்டஸ்ட் சின். அது பிறகு தெரிய போகுது. அது ஒரு காலத்தில் தெரிய போகுது. நம்ம இப்படிலாம் நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அதனால எவ்வளோ ஆக்கின தீர்ப்பு இருக்குங்கிறத பிறகு ஒரு நாளில் உணரப்போவீங்க. நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இங்கே ஸ்தாபனத்தில் வேஃபர் கொடுக்குறாங்க. வேஃபர்னா ஒரு சொட்டு மைதா மாவில் செய்வது. மைதா மாவை தண்ணியாக கலக்கி அதை ஒரு சொட்டு அங்கே செய்யும் பொழுது பேப்பர் திக்னஸ் இருக்கும், அது சின்ன ரவுண்டாக இருக்கும். அதான் வேஃபர். அதை ஐயர் என்ன பண்ணுவார், ரெவரண்டு ஒரு கவரில் போட்டு வச்சுக்கிடுவார், பாக்கெட்டில் ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு அங்கே வந்து அதை எடுத்து எல்லோரும் நினச்சாருன்னா அங்கே ஒரு வேஃபர் கொடுப்பார். நாக்கில் வச்சா அப்படியே ஒட்டிக்கிடும், அப்படியே கரைஞ்சி போயிடும். அதான் வேஃபர். இதுதான் சிஎஸ்ஐல கொடுக்கறதானே ராபோஜனம். பெந்தகோஸ் பாஸ்டர்லாம் அப்படி செய்யலாம். அது வந்து சரியா. அது வந்து என்னன்னா அந்த வேஃபர் எதை குறிக்கிறதுனா மூன் காடை குறிக்கிறது. மூன் காடு தான் பைபிள் அஸ்ரோத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சன் காடை குறிக்கிறது. சன் ரவுண்டா இருக்குது, மூன் ரவுண்டா இருக்கிறது. சன் காடு மூன் காடுக்கு அடையாளமாக அந்த வேஃபர் இருக்கிறது. ஐடலேட்டரி அங்க வருகிறது. ஐடலேட்டரி ரேப்ட் அப் இன் கிறிஸ்டியன் டெர்மினாலஜி. இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ளாதாக அந்த விக்கிரகாரானே வருகிறது. அந்த ராபோஜன் அதை குறிக்கிறது. அங்கே ரோமன் கத்தோலிக்கில் நாக்கை நீட்டணும். அந்த ரெவரண்ட் வந்து நாக்கில் ஒட்டி வச்சிருவார். அப்படி ஒவ்வொரு நாக்கை நீ வரிசையாக முழங்கால் போட்டுக்கணும், நாக்கை நீட்டு சொல்ல அவர் வேப்பரை ஒட்டி வச்சுட்டு போயிடுவார். அது உடனே அது அப்படியே கரைஞ்சி போகும். அதெல்லாம் பைபிள் படி சரியாக வந்து பைபிள் டெர்மினாலஜியா இல்லை. அதெல்லாம் ஐடல் ஒர்ஷிப்பை சேர்ந்தது. அது பீலையாமனுடைய உபதேசம், விக்கிரகங்களுக்கு படைத்தவளை புசிப்பது. ஆனா கத்தர் நமக்கு என்ன சொன்ன, செவன் கோர்ஸ் மெனுவை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. போஜன பீடங்கள் எல்லாம் சுத்தமாய் இருக்கிறது, எல்லாம் வாமிச்சா இருக்கிறது. சில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா அதெல்லாம் ஈம் வச்சுக்கிட்டு அசிங்கமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். நீச்சா இருக்கிற ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்னைக்கு போஜன பீடங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதால் அதெல்லாம் வாமிச்சா இருக்கிறது என்று பைபிள் எழுதியிருக்கு. 28 ஏசாயா 28:8.
போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது.
இதோ வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இதுதான் சாதனத்துடைய போஜன பீடங்கள். அவங்க ரா போஜனம் எப்படி இருக்கிறதால் அதெல்லாம் வாமிட். Many tables are filled up with vomit. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்கு 7 கோர்ஸ் மெனு தருகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்தவான்களுக்கு இதை மேசையில வந்து 7 விதமான பதார்த்தங்கள் நமக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு இங்க கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. நீங்க கவனிக்கும் பொழுது என்ன சொன்னால் சாதன 7 சபை காலங்களிலே அவங்களெல்லாரும் ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசிப்பது போல அவர்களும் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை புசித்தார்கள். புசிக்கும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்றால் அது ஒரு போஷனாக இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஃபுல்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க 7 சபை காலங்கள் போதுதான் வந்து வெளிப்படுத்தல் 2:3 வாசிக்கும் பொழுது எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது 7 நட்சத்திரத்தை வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன்குத்தோள் மத்தியில உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது அது ஒரு போர்ஷன். அந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு போர்ஷன் வெளிப்படுத்துகிறார். இதை அவர் சிமின்னா சபைக்கு வரும்பொழுது மனிதன்றால் அங்கே மரித்திருந்து பிழைத்தவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவர் மாதிரி சொல்லுகிறதாவது ஆண்டவர் அந்த சபைக்கு அப்படி ஒரு போர்ஷன் வெளிப்படுத்துகிறார். பெர்கமு சபைக்கு வரும்பொழுது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்று அங்கே ஒரு போர்ஷன் வெளிப்படுத்துகிறார். அதன் பின்பு நீங்க தேத்திரா சபையின் காலத்துக்கு வரும்பொழுது அக்னி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய தேவகுமாரன் சொல்லுகிறதாவது அங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி வெளிப்படுத்துகிறார். சருதை சபையின் வழிக்கு வரும்பொழுது தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது அவங்களுக்கு அந்த மாதிரி வெளிப்படுத்துகிறார். இதோ பிலதெல்பியா சபைக்கு வரும்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது அங்கே ஒரு போர்ஷன் வெளிப்படுத்துகிறார். இதோ லவோதேக்கியா சபைக்கு உண்மையுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமீன் என்கிற சொல்லுகிறதாவது அவங்களுக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார். இந்த 7 சபை காலங்களில் ஆண்டு அந்த லேம்ப் வந்து ஆட்டுக்குட்டியானவர் தன்னை வந்து ஒரு போர்ஷன் வெளிப்படுது. அவங்க வந்து ஒரு போர்ஷனை தான் பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஃபுல்னஸ்ஸாக வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஹோல் லேம்பை நம்ம ஈட் பண்ணுவோம். அவங்க ஒரு பகுதியை ஈட் பண்ணாங்க. நீங்கள் வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஹோல் லேம்ப் ஈட் த ஹோல் லேம்ப் அதை எல்லாத்தையும் சாப்பிடணும். நீங்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் சாப்பிடணும். ஒன்னும் கூட மீதியா வைக்க கூடாது. ஹோல் லேம்பு நமக்கு வெளிப்படுத்தப்படும். எப்படி அந்த ஹோல் லேம்பு வெளிப்படுத்தலாம்? 5:4-5 வசனத்தை வாசிக்கலாம்.
ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது.
அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களுடையதா இருந்தது. நமக்கு ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்துகிறார். ஹோல் லேம்பை வெளிப்படுத்தார். 7 சர்ச்சஸ், 7 ஐஸ், 7 ஸ்பிரிட். இதான் ஹோல் லேம்பை நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு போர்ஷனை தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த பார்ட்ஸ் வேர்டு குறைவான செய்தி, நமக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. அவர் 7 சபை காலங்களை 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடைய ஆட்டுக்குட்டியாக நமக்கு இன்னைக்கு வெளிப்படுத்த ஹோல் லேம்ப். வி ஈட் த ஹோல் லேம்ப். அவங்க ஒரு போர்ஷன் தான் சாப்பிட்டாங்க. பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ விசேஷித்தவனவங்க. மார்ட்டின் லூத்தருக்கு ஆண்டவர் அப்படி வெளிப்படுத்தலை. ஜான் வெஸ்லிக்கு வெளிப்படுத்தலை. பெண்டேகோஸ்டல் பீப்புளுக்கு வெளிப்படுத்தலை. ஆனா இன்னைக்கு அது ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புள் உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. நீங்க ராப்சர்ல போலன்னா என் மேல மிஸ்டேக் கிடையாது. நான் நிறைய மெசங்க உங்களுக்கு பண்ணிட்டேன், நிறைய ஆலோசனையும் கொடுத்துட்டேன், உங்க மேலதான் மிஸ்டேக் இருக்கும். நான் வந்து தேவனுக்கு முன்பாக நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிடுவேன், உங்க மேலதான் மிஸ்டேக் இருக்கும். எல்லா மெசேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா உங்கள் மேலே தான் மிஸ்டேக். நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன், எவ்வளோ விளக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன். யாருடைய ரத்த பழிக்கும் நான் காரணம் கிடையாது, அதெல்லாம் அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ரிசீவ் பண்ணுறது எப்படி, நீங்கள் என்ன வேல்யூ பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஹோல் லேம்பை காமிக்கிறேன், உங்களுக்கு ஃபுல்னஸாக வேர்டை காமிக்கிறேன். Eat the whole lamb. நீங்கள் அதில் எது மீதியாக வைக்காதீங்க, எல்லா வெளிப்பாடுகளையும் நீங்கள் புசிங்க. நீங்கள் அவ்விதமான ஒரு காலத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் டினாமினேஷனல் ஏஜில் இல்லை, நீங்கள் பிரைட் ஏஜில் வந்திருக்கிறீங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்குது, செவன் ஹார்ட்ஸ் அண்ட் செவன் ஐஸ். இதை யாருமே பார்க்கல, நீங்களும் நானும் தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு விசேஷித்தவர்களாக நம்ம இருக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். கத்ரா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாளை காண வேண்டும் என்று விரும்பினான், கண்டு களி கூர்ந்தான். அப்படி உனக்கு இன்னும் 50 வயசாயில்லையே, ஆபிரகாம் 1500 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தாரு, ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்கும் பொழுது ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். யோவான் 8:56 வசிக்கலாம்.
உங்கள் பிதாவாகி ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அப்போது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த வேதபாரர் பரிசேயரை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம் என் நாளை காண வேண்டும் என்று விரும்பினான், ஆனால் கண்டு களி கூர்ந்தான். எப்படி கண்டு களி கூர்ந்தான், மெல்கிசிதேக்காக அவரை பருகிறார், அவனுக்கு அப்பம் இந்த ராஜரசம் கொடுக்கிறார், அல்லேலூயா, அவனுக்கு ராபோஜனம் கொடுக்கிறார். வாசிக்கிறோம், அதனால பாருங்க, அவனுக்கு ரபோஜனத்தை ரத்தத்திலே ஜெயத்தை பெற்று வந்த அவனுக்கு அவர் எதிர்கொண்டு போய் அவனுக்கு அப்பமும் ராஜரசம் கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த ராபோஜனம் கொடுக்கும் பொழுது அவன் பார்க்கிறான், அவர் மெல்கு சிதேக்கு, ஹல்லேலூயா, அவர் மெல்கு சிதேக்கு. ஆபிரகாம் என் நாளை கண்டு களி கூர்ந்தான், உனக்கு இன்னும் 50 வயசு ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டான்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னதாகவே நான் இருக்கிறேன், ஹல்லேலூயா. திருத்துவக்காரங்க வந்து 3 persons in 1 God சொல்றாங்க, அது ரொம்ப பிசாசனுடைய பொய் உபதேசம். பொய்யை விசுவாசிப்பதனாலே பொய்யர் அனைவரும் 2nd மரணமாகிய அக்னியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அவங்க பொய்யர்கள், அந்த பாசர்கள் பொய்யர்கள், அந்த விசுவாசிகள் பொய்யை விசுவாசிப்பதனாலே வெளிப்படுத்தல் 21:8 படி அவங்க வந்து 2nd மரணமாகிய அக்னியும் கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். கடைசி காலத்தில் நான் திட்டவட்டமாக சொல்றேன், அவர் எப்படி இருக்கிறார், ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னாக அவர் ஏலோகிமா இருந்தார், ஹல்லேலூயா, ஏலோகிம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட் காட், தானாக ஜீவிக்கிறவர், அதான் செல்ஃப் எக்ஸிஸ்ட். அவர் யாருமே இல்லை, உலகமே உண்டாகலை, அவர் தனியாக இருக்கிறார், அவர் எட்டர்னல் ஸ்பிரிட்டா இருக்கிறார், ஏலோகிம். அந்த ஏலோகிம் வந்து மெல்கிசிதேக்காக வருகிறார், காட் இன் தியோபனி. ஆபிரகாமுக்கு தாங்க ராபோஜனம் கொடுக்கிறார், அதன் பின்பு அதே ஆண்டவர் தான் ராபோஜனம் கொடுக்கிறார். இவன் ஃபிளஷ்டில் வந்து கொடுக்கிறார், மாம்சத்தில் வந்திருக்கார். அதாவது தேவத்துவம் என்ன வந்தால் எலோகி மெல்கிசிதேக் ஜீசஸ், அவர் எலோகிமா இருந்தார், நித்திய ஆவியா இருந்தார், பின்பு ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே வந்தார் மெல்கிசிதேக், அதன் பின்பு மாம்சத்திலே வரும் பொழுது அவர் இயேசு. இதுதான் காட் ஹெட்டை பற்றிய தத்துவம், ஒரே தேவனில் 3 கடவுள்கள் இருக்கிறார்கள், 3 நபர்கள் இருப்பார்கள். சாத்தானுடைய பொய் உபதேசம், அவர் ஒரு மேன்ஸ் தியாலஜி, அது கிரீட் அண்ட் டாக்மா, அது ஒரு பிரமாணம், அது ஒரு கோட்பாடு, அதெல்லாமே மனுஷனுடைய கோட்பாடுகள். இதை விசுவாசிக்கிறவர்கள் நரகத்திலே பங்கடைவார்கள். நம்ம ஒன் காட பிலீவ் பண்றோம், அவர் வந்து எலோகிம் மெல்கிசிதேக் ஜீசஸ், ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இங்க வந்து ராபோயின குடும்பம், ஆபிரகாம் உண்டாருக்கு முன்னே நான் எலோகிமா இருந்தேன், இது ஆபிரகாம் என்னை கண்டா நான் மெல்கு சிதே கேட்கிறேன், இப்ப நீங்க மாம்சத்துல என்ன பாக்குறீங்க, எப்படி அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவங்க வந்து அவர்கள் வந்து அதை காண தவறி விட்டார்கள். அதனால நம்ம இன்னைக்கு வந்து ரபோஜனத்துல பங்கு பெறுகிறோம், நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது. இந்த ரபோஜனத்திலே நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறது, 105 சங்கீதம் 37 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை.
அவருடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலே இருந்ததில்லை. ராபோஞ்சில பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு ஹெல்த் கிடைக்கும், ஸ்ட்ரென்த் கிடைக்கும். அவங்களுடைய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராபோஞ்சில பங்கு பெறவங்க ஓல்டு பீப்புளா படுத்த படுக்கையில் இருக்காங்க. பஸ் காட்டு குட்டியை படிச்சு தாப்பிட்டோடனே பலம் வந்துச்சு. ஒருவேளை 70-80 இருக்கலாம். இப்ப எழுந்து நடக்கிறாங்க. அவங்க வந்து வியாதியோடு வேதனையோடு கூட முழங்கி கொண்டிருக்கலாம். இந்த பஸ்க ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டோன்னா எல்லாம் சோமாயிட்டு வியாதி எல்லாம் போயிடுச்சு. ஒருவனாயிலும் பலவீனப்பட்ட ஒருத்தரும் வியாதியஸ்தர் கிடையாது. எல்லாருக்கும் ஸ்ட்ரென்த் வந்து எல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைபிள்ல அவிதமா எழுதியிருக்கு, அவளில் ஒருவனாயிலும் பலவீனப்பட்டவன் இல்லை. அந்த பஸ்க ஆட்டுக்குட்டியை புசிக்கும் பொழுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைச்சி. அதே போல நீங்க இந்த ராபோஜனத்தை இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமாக புசிக்கும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் கிடைக்கும். உங்களுக்கு வேக்சினேஷன் தேவையில்லை. இந்த ராபோஜனத்தில் பங்கு பெற்றால் உண்மையான விசுவாசத்தோடு நல்ல ஒப்பு கொடுத்தலோடு நீங்க பங்கு பெற்றீங்கன்னா இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இந்த வெளிப்பாட்டை விசுவாசித்து பங்கு பெற்றா உங்களுக்கு வந்து இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. அவள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இல்லை. 40 வருஷமா அவளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைத்தது. ஒரு ராப் ஒரு பஸ்காட்டுக்குட்டியை புசித்ததுனாலே அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடைத்தது. ஸ்ட்ரகிளிங் டிஃபிகல்ட் டைம்ஸ் எல்லாமே விதமாக அங்க இருந்தது. ஆனா அந்த பாஸ்ஓவர் லேம்ப் அங்க வரும் பொழுது அவங்க வந்து ஒரு பதறலோடு கூட அதுல புசிக்கிறார்கள். ஏனென்றால் எந்த நேரத்தில் எக்கால சத்தம் கேட்குன்னு தெரியாது. உடனே அவங்க புறப்பட்டு போகணும். அதே போல இந்த ராபஞ்சாரில் நம்ம புசித்து கொண்டிருக்கிறோம். அந்த கடைசி எக்காலம் திடீர்னு துணிக்கும், நம்ம உடனே புறப்பட்டு போயிடும். எங்க மகிமைக்குள்ள போயிடும். இந்த ராபோஜனில் நம்ம வந்து ரொம்ப வந்து சின்சியரா நம்ம பங்கு பெறுகிறோம். இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் அந்த சத்தம் கேட்குன்னு தெரியாது. அதெல்லாம் அவங்க வந்து நின்று கொண்டே அதை சாப்பிட்றாங்க. கால்களில் பாதரட்சியம் எடுத்துக்கொண்டு அறையில கச்சையை கட்டி கொண்டு அவங்க வந்து தடியை பிடித்து கொண்டு பிரயாணத்துக்கு, அது எதுக்குன்னா பிரயாணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. இந்த ராபோஜன் அவங்களை பிரயாணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது. அவங்க அவிதமான சின்சியரிட்டியோடு கூட அவிதமான ஃபெய்த்தோடு பண்ணும் பொழுது எக்காலம் துணிக்கும் பொழுது உடனே அவங்க புறப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இந்த ராபோஜன் ஆரானே உங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்து. ராபோஜனத்தில் பங்கு பெறாம நம்ம ராப்சர்ல பங்கு பெற முடியாது. இந்த சப்பர்ல பங்கு பெறாம அந்த சப்பர்ல நம்ம பங்கு பெற முடியாது. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க. They ate the bread in haste. Their ear was sensitive to the sound of the trumpet. அந்த trumpet எப்பொழுது துணிக்கும் என்று தெரியாது. இதோ சுற்றி என்ன முனகல் சத்தத்தை கேட்கிறாங்க, அழுகுரலை கேட்கிறார்கள். சங்கார தூதன் ஒவ்வொரு வீட்டிலையும் அங்க சங்காரத்தை ஏற்படுத்துகிறார். அவிதமான சத்தத்தை கேட்கிறாங்க. அதே போல நம்ம சுற்றி என்ன கேட்கிறோம், கொரோனா மைக்ரோன்னு என்று இப்போ புதுசா ஒன்று வந்திருக்குதான். அது வருதா, எத்தனை பேருக்கு வருதுன்னு கவர்மெண்ட் அதை தான் இப்போ வந்து அங்கே சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால பாருங்க, அது எங்க நம்ம சுற்றி அழுகுறலை கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் 400 பேருக்கு மேல கொரோனாவில் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில். அந்த தொற்று ஆதி போகலை. உலகம் முழுசும் இருக்கிறது. பலவிதமாக மரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நம்ம ஜீவித்துக் கொண்டோம். என்றைக்கு நம்ம போவோம்? அல்லேலூயா. என்றைக்கு அந்த எக்ஸாடஸ் நமக்கு வரும்? இதோ அவர்கள் வந்து ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். அந்த பாஸ்ஓவரை அவிதமாக புசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அப்பமானது அருமையானவளே, அது கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒன் பிரெட்ல நம்ம பங்கு பெறுகிறோம். பாடி இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டபடினாலே நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 10:14 வசனம்,
ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி,
ஒரே பலியினாலே என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார். அந்த பிரெட் அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாய் கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக மரிக்கும் பொழுது நம்மை பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். இரண்டாவது இந்த வந்து இந்த பிரெட் அந்த பாடி வந்து இயேசு கிறிஸ்துவோட பாடி சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. நிறைய கோதுமை அந்த கிரைண்ட்ஸ் அப் கோதுமையை வந்து அதை வந்து நிறைய கோதுமையை எடுத்து அதை அரைக்கும் பொழுது பவுடராக மாறுகிறது. பவுடராக மாறின பிறகு அதை பிரெட்டாக நம்ம வந்து அதை உருட்டி என்ன செய்யால் அந்த ஃபயரில் அதை போட வேண்டும். கடாயில் நம்ம போட்டும் பொழுது அது அந்த அக்கினியில் ஃபயரில் அது வேகிறது, அது பிரெட்டாக மாறுகிறது. அதேபோல் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே அந்த அக்கினியிலே அந்த ஃபயரில் நமக்காக வேக வைக்கப்பட்டார். அவருடைய சரீரம் நமக்காக பலியிடப்பட்டது. அதே போல் கிறிஸ்துவின் சரீரமாகிய நமக்கு வந்து நமக்கும் கொஞ்சம் உபத்திரத்தை அவர் விட்டுட்டு போயிருக்கிறார். நம்ம அந்த உபத்திரத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு ஊழியத்தை செய்ய வேண்டும். ஊழியத்திலே போராட்டம் உண்டு. கிறிஸ்துவுக்காக வாழ்வதிலே உபத்திரங்கள் உண்டு, சிலுவை உண்டு. நம்ம என்ன செய்யணும், அதை அந்த ஃபயரில் நம்ம வந்து பக்குவம் அடைய வேண்டும். அந்த உபத்திரங்கள் தான் நம்மை பூரணப்படுத்துகிறது. ஆனாலும் நம்ம வந்து அவர் நம்ம படுகிற பாடுகள் வந்து அவர் நமக்கு கொடுக்க போகிற அந்த மகிமைக்கு ஒப்படத்தக்கவேல அல்ல. ரோமர் 8:18 என்ன வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்ல. நீங்க படுகிற கொஞ்சம் பிரயாசத்துக்கு நிறைய ஆசீர்வாதம் தரும். கொஞ்சம் வேலை செய்யறோம், நிறைய சம்பளம் தந்தா. வேலை செய்யறது கொஞ்சம், நம்ம வந்து 100 ரூபாய் அளவு வேலை செஞ்சா அவர் 10,000 ரூபாய் கொண்டு தந்தா எப்படி இருக்கும். நான் செஞ்ச வேலை கொஞ்சம், கொஞ்ச நேரம் செஞ்சேன், இவ்வளவு தாரீங்களே. அதே போல தான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு அதிக பிளஸ்ஸிங்க தருகிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க, ஆனா உங்க பிளஸ்ஸிங் வந்து அதிகமா இருக்கும். அது ஒப்பிட முடியாது, அவ்வளவு பிளஸ்ஸிங்க தருகிறார். நம்ம ஏன் அதை இழந்து போகணும், நம்ம அதை பெற வேண்டும். அதெல்லாம் ஃபயர் வந்து உபத்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த உபத்திரத்தை நம்ம சகிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரத்தை நம்ம சகித்தால் நமக்கு அதிக பலன் உண்டு, அதிக மகிமை உண்டு. ஹல்லேலூயா. அந்த கப்பை எடுத்துக் கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால் இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அழிந்து போகிற பொன்னினாலே நம்ம மீட்கப்படாதபடி வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:18
பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தி நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டில் என்று அறிந்திருக்கிறீர்கள்.
இது கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளியேறப்பெற்ற ரத்தம், அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் நம்ம மீட்கப்படாதபடி மாசற்ற கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரத்தத்தில் என்ன இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அந்த ரத்தத்தில் இருக்க ஜீவனை ஆண்டவர் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அவருடைய ஓன் லைஃபை நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறார். அவருடைய சிங்காசனத்தை நமக்கு ஷேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. லைஃப் ஆஃப் த பிளட், அதான் ஹோலி ஸ்பிரிட். அந்த லைஃப் ஆஃப் த பிளட், ஏதோ அந்நிய பாசை பேசுறது பசுத்தாயி பெற்றிருக்கிறேன். அந்நிய பாசை வந்து நீ செயற்கையாக பேசுகிற, உனக்கு ஆண்டவர் அந்நிய பாசை தரல. எல்லா பெந்தகோச பீப்புளும் 90.9% எல்லாம் பேசுறது எல்லாமே அவங்க சொந்த பாசைகளை பேசுகிறாங்க. 4 வார்த்தைகளை பேசுகிறாங்க. எவ்வளோ பெரிய பாசராக இருந்தாலும் அவர் பேசுறது 4 வார்த்தை தான். யூடியூப்லையும் வெக்கம் இல்லாமல் அந்நிய பாசை பேசுகிறாங்க. அது உண்மையான பரிசுத்தாவியா இல்லை. நம்ம கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவன் அவருடைய வார்த்தையில இருக்கு. நான் சொல்லும் வார்த்தைகள் அது ஆவியான ஜீவன. அவர் ரத்தத்தில் இருந்த ஜீவனானது அந்த வேர்ட்ல இருக்கு. நம்ம அந்த வேர்டை ரிசீவ் பண்ணும்பொழுது அவருடைய ஜீவனை ரிசீவ் பண்றோம். ஹல்லேலூயா. பாடி வந்து வேர்டா இருக்கிறது, வைன் வந்து இத பிரெட் வந்து ஜென்ரல் வேர்டா இருக்கிறது, வைன் வந்து அந்த ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது, அது ஜீவனா இருக்குது, ஸ்பிரிட்டா இருக்கு. வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஹல்லேலூயா. யோவான் 6:63 ஆண்டவர் அவிதமாய் சொல்லுகிறார், நான் சொல்லும் வார்த்தைகள் ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறது. நாம அதை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் இதுல பங்கு பெறுறோம். அவருடைய வேர்ட் அண்ட் ஸ்பிரிட்ட நம்ம பங்கு பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நமக்கு ஆண்டவர் டீப்பர் ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். அந்த வேர்டு ரொம்ப டீப்பா இருக்கிறது. அந்த ரெவலேஷன் நமக்கு லைஃப் ஆயிருக்கிறது. இந்த ரெவலேஷனை பெறாதபடி எப்படி உங்களுக்கு அந்நிய பாசை வருது, அது என்ன பரிசுத்த ஆவி, இயேசுவே தேவன்னா ஏத்து நிக்கிறாங்க, ஜிப்பா போட்டுக்கிட்டு குதிக்கிறாங்க. என்ன ஆவியை பெற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானசானம் பெறணும்னா ஜிப்பா போட்டுக்கிட்டு குதிக்கிறாங்க, கத்துறாங்க, விரோதமா கத்துறாங்க. என்ன ஆவி நீ வந்து வித்தியாசமான ஆவியை பெற்றிருக்கிற? சத்தியத்தை உனக்குள்ள உண்மையா பரிசுத்தாவி இருந்தா சத்தியத்தை சொன்னா உடனே ஏத்துக்கிடுவாங்க. நானும் எவ்வளவு அந்நிய பாச பேசினவன் தான், நானும் குதிச்சவன் தான். ஆனா எனக்கு வார்த்தை வரும் பொழுது இதை நான் என்னச்சா அந்த அந்நிய பாசையை விட்டு விட்டேன். நான் அப்போ குழந்தையா இருந்தேன், குழந்தை கத்துற மாதிரி கத்துனேன். இப்பொழுது நான் பூரண புருஷன் ஆயிட்டேன், நான் குழந்தை பேசுற மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நான் புருஷனான போது குழந்தை கேட்டுகளை ஒழித்து விட்டேன். அன்றைக்கு குழந்தையா இருந்தேன், அந்நிய பாசை பேசினேன். இப்ப நான் அந்நிய பாசை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் நியூ லாங்குவேஜ் பேசுகிறேன், வெளிப்பாடான வார்த்தைகளை பேசுகிறேன். நமக்கு தருது அந்த ரெவலேஷன். நம்ம என்ன செய்யறோம்னா பிகம் லவ் ஸ்லேவ் ஆக மாற்றுகிறது. இயேசுவை நேசிப்பதில் நம்ம அடிமையாக மாறுது. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் என்ன வாலிப பையனும் வந்து நேசிக்கிறாங்க, உயிருக்கு உயிரா நேசிக்கிறாங்க. பிறகு என்ன ஆகுறது, அவன் ஏதாவது தகராறு பண்றான், அவன் தற்கொலை பண்றான். இதுதான் பேப்பர்ல வாசிக்கும். இதான் பேப்பர்ல ஃபுல்லா இப்ப நியூஸ். அதுதான் கடைசி காலத்துல அந்த நியூஸ் தான் வருது. அந்த அன்புலாம் என்ன செய்யணும், தற்கொலையில போய் முடியுது. ஆனா நம்ம வந்து இயேசுவின் அன்பு நம்மளை வந்து நித்திய ஜீவனை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா. நித்தியத்துக்கு நம்மளை கொண்டு செல்கிறது. இந்த அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. We become love slave to Jesus Christ. We become prisoners of Jesus Christ. நம்ம இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பை விட்டு விலக முடியாது. ஹல்லேலூயா. It's the greatest love இது. அந்த லவ் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். இட்ஸ் கிரேட்டஸ்ட் லவ். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக மரிக்கிற இதுல அந்த மேலான அன்பு ஒன்றும் இல்லை. யோவான் 15:13.
ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை.
சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றும் இல்லை. கிரேட்டர் லவ் ஹேட் நோ மேன் தென் திஸ் ஹி லை டவுன் ஹிஸ் லைஃப் ஃபார் அஸ். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். இந்த பெண் பிள்ளைகள் என்ன செய்யுது, வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அது எவனா ஒருத்தனை வந்து லவ் ஸ்லேவா மாறுது. கடைசியில் தற்கொலையில வந்து முடியுது. பேப்பர்ல நியூஸ் வருது. என்ன இது, உனக்கு இயேசுவின் அன்பு தெரியல. இயேசுவின் அன்பு விலையேறப்பட்டது. ஹல்லேலூயா. மாறாதது. We become love slave. We are prisoners to Jesus Christ. ஹல்லேலூயா. அதனால இந்த அன்பு அவர் நமக்கு முதல்ல அந்த அன்பை காண்பித்தார். முந்தி அவர் நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடினாலே நாம அந்த அன்பை ரிப்பீட் பண்ணுகிறோம். 4:19.
அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
அவர் முந்தி நம்மிடத்துல முதலாவது அவர் நம்மை நேசித்தார். இரண்டாவது நம்ம அந்த அன்பை திருப்பி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதுதான் மேலான அன்பு. அந்த அன்பை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணுவோம். நாமும் அவருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. தற்கொலை பண்ணுறது கிடையாது. தற்கொலை பண்ணுற ஆத்மா அடுத்த நிமிஷத்தில் பாதாளத்தில் போய் இறங்கிடும். நீ உன் காலத்துக்கு முன்னால் ஏன் மரிக்கிறாய்? நீனே போய் மரிச்சு கொள்றா. உன் காலம் இருக்குது, நீ அதுக்குன்னால ஏன் மரிக்கிறாய்? உன்னை ஆண்டவரை அழைக்கிற நேரத்தில் தான் நீ வந்து மரிக்க வேண்டும் இல்லையா? நீ அந்த காலத்துக்கு முன்னால் மரிக்கும் பொழுது அவங்களுடைய ஆவி பாதாளத்துக்குள்ள இறங்குற. தற்கொலை வந்து தீர்வு அல்ல. தற்கொலை வந்து அவங்கள பாதாளத்துக்கு கொண்டு செல்லும். இன்னும் அவங்க நிலைமை மோசமாக போகும். நம்ம ஜபத்தினாலும் வார்த்தையினாலும் சூழ்நிலையை ஜெயிக்கணுமே ஒழிய தற்கொலை பண்ணுவது அது வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல்ல, தேவனுடைய வார்த்தை அல்ல. அவங்க காலத்துக்கு முன்னே மரிக்கிறார்கள். பொறுமை இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை. அதை ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, ஆண்டவரோடு ஐக்கியம் இல்லை. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். We are a part of the Elohim. நம்ம தேவனுடைய ஒரு பாகமாக இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாக அவருடைய சிந்தையில நம்ம இருந்தோம். ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னதாக அவர் நம்மை நேசித்தார். நாம அவருடைய ஒரு பாகமாக இருந்தோம். அவருடைய பிளான்ல நம்ம இருந்தோம். இதோ என்ன சொன்னால், அவர் எலோகிமா இருக்கும் பொழுது அவரோடு அவருக்குள்ள இருந்தோம். அவர் வந்து மெல்கிசிதேக்கா இருக்கும் பொழுதும் நம்ம அவருக்குள்ள இருந்தோம். அவர் ஜீசஸா இருக்கும் பொழுது சிலுவையில மரிக்கும் பொழுதும் அவரோடு கூட நம்ம மரித்தோம். ஹல்லேலூயா. என்ன பாத்தீங்கன்னா, we are a part of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாகமா இருக்கிறோம். கல்வாரியில் ட்ரீல வந்து அவர் நமக்காக கிரயத்தை செலுத்தினார். அப்பொழுது நீங்களும் கிரயத்தை செலுத்தி விட்டீர்கள். உங்கள் பாபத்துக்கு வேண்டிய தண்டனை அப்பொழுதே கொடுக்கப்பட்டது. அதனால உங்களுக்கு தண்டனை இல்லை, நீங்க அவருக்குள்ளே இருந்தீங்க. ஆபிரகாம் வந்து தசோபாத்தை அங்க மெல்கிசேதேக் கொடுக்கும் பொழுது லேவி அவனுடைய அறையில இருந்தான், அவனுக்குள்ள இருந்தான். அதனால லேவியும் தசபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அங்க கிரயத்தை செலுத்தும் பொழுது அப்பொழுதே உங்களுக்கு நியாய தீர்ப்பு முடிந்து விட்டது. யூ ஹாவ் நோ மோர் ஜட்ஜ்மெண்ட். ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழும் பொழுது நீங்களும் உயிர்த்தெழுந்தீர்கள். நீங்கள் அவருக்குள் இருந்து இப்பொழுது மாம்சத்திலே வந்து நீங்க வந்து உங்களை ஆண்டவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது நம்ம அந்த அன்பை நம்ம திருப்பி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ப்ராடிகல் சன்னை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ப்ராடிகல் சன்னை குறித்து லூக்கா 15:11-32 வாசிக்கிறோம். அவன் வந்து என்ன செய்ய, இளையகுமாரன் தன் தகப்பனத்தில் ஆசையை சேர்த்து அதை விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். தகப்பனை விட்டு பிரிந்து போயிட்டான். ஆனாலும் தகப்பனுடைய அன்பு குறைஞ்சி போச்சா? தகப்பனுடைய அன்பு மாறவே இல்லை. அவன் ஹி வென்ட் அவே இன் செல்ஃபில், அவன் சுயாதீன சித்தத்தின்படி அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போனாலும் அவன் எப்பொழுதும் அவன் மகனாதான் இருக்கிறான். அவருடைய அன்பு அதனால மாறவில்லை. இட் நெவர் மேட் த ஃபாதர் லவ் ஹிம் லெஸ், அவனை குறைவாக நேசிக்கும்படி நேசிக்கவில்லை. எப்பொழுதும் நேசிக்கிறது போலதான் நேசிக்கிறார். அவன் மறுபடியும் வருவதற்கு, மறுபடியும் ரீயுனைட் பண்ணுவதற்கு, ரீஇன்ஸ்டேட், அவனுடைய ஸ்தானத்தை மறுபடியும் பெறுவதற்கு இதை கத்தர் அவனுக்கு வழி அங்க உதவி செய்கிறார். அவனுக்கு ஒரு உணர்வு வந்து தகப்பனத்திலே வருகிறான். ஹல்லேலூயா. அதே போல நினைச்சென்றால் நம்ம பிள்ளைகள் இருக்கிறது, நம்ம பிள்ளைகள் வந்து தவறு செய்தாலும் அது வந்து நமக்கு திருப்திகரமா அந்த பிள்ளைகள் இல்லாட்டாலும் நம்ம அந்த பிள்ளைகளை நேசிக்கிறோம். அந்த பிள்ளைகள் நல்ல மாதிரி வர வேண்டும், நம்ம மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி அவங்க வரணும், நம்ம எதிர்பார்க்கிற வண்ணமா வரணும்னு சொல்லி நம்ம ஜபத்துல வைக்கிறோம். எனக்கு வந்து என்ன சொன்னா ஒரு ஃபேமிலி இருக்கு கர்த்தருடைய கிருபையினால, அவங்கள நான் நேசிக்கிறேன், எல்லாரையுமே நேசிக்கிறேன். அதே போல நீங்களும் என்னுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான், உங்களுக்கு நான் ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருக்கிறேன். ஆனால் வந்து நீங்க உங்கள்கிட்ட குறை இருந்தாலும் உங்களை நேசிக்கிறேன். நீங்க சரியான வழிக்கு வர வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அதெல்லாம் தூரத்துக்கு போட்டுற முடியாது, ஏன்னா அவங்க நம்மில ஒரு பாகமாக இருக்கிறார்கள். அதே போல தான் இளையகுமாரன் தகப்பனின் ஒரு பாகமாக இருக்கிறான். தகப்பனுடைய அன்பு மாறல, அவனுடைய அன்பு தான் மாறிச்சு. செல்ஃப் இல்ல போனா திரும்பி அவன் வந்து திரும்பி வருவதற்கு இதை இவர் வந்து ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். கர்த்தர் அவனுக்கு மனமாறுதலை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவன் தகப்பனத்திலே வருகிறான். The son of God coming to manifestation. இப்பொழுது அவன் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறான். கமிங் இன் டு அடாப்ஷன், புத்திர சுபிகாரத்தை பெறும்படியாக வருகிறான். அவன் வந்து ஃபுல் ரெடெம்ஷனுக்காக வருகிறான். நம்ம இன்னைக்கு பாடி சேஞ்சுக்கு நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. சேஞ்ச் ஆஃப் த பாடி, பின்பு நம்ம உலகத்தை ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. அவனுக்கு தகப்பன் எல்லாத்தையும் கொடுக்கிறான், அவனை ரீஇன்ஸ்டேட் பண்ணுகிறான். அவன் வந்து என்ன செய்யறான், திரும்பி வருகிறான். ரீயுனைட்டட், ரீஇன்ஸ்டேட்டட். இது அதே போலதான் ஆண்டவர் நம்ம வந்து நம்ம அவரோட வந்து இணைகிறோம். கொஞ்ச காலம் நம்ம தூரமா போனோம், இப்ப அவரோட ரீயுனைட் பண்ணுகிறோம். அவர் ரீஇன்ஸ்டேட் பண்ணுகிறார், நம்மளுடைய பழைய ஸ்தானத்தை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. எல்லாமே என்னன்னா இந்த கல்வாரியில அவர் சம்பாதித்ததுல தான் இருக்கு. அதுக்கு தான் இந்த பந்தியில நீங்க பங்கு பெறுங்கன்னு சொல்ற ரேப்சர் எல்லாமே, பாடி சேஞ்ச் அண்ட் மிலினியம் எல்லாமே கல்வாரியிலே அவர் நமக்காக சம்பாதித்தார். அந்த ரெடெம்ஷன் அவர் ஏற்படுத்தினார். அது இல்லாமல் நீங்கள் எதையுமே பெற முடியாது. அதனால தான் இது முக்கியமான காரியம். நம்ம இதை எந்த விதத்திலையும் ரெஜெக்ட் பண்ணக்கூடாது. நான் வருமளவும் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. எல்லாத்தையும் அவர் கல்வாரியிலே சம்பாதிச்சார். கல்வாரி இல்லாமல் நம்ம எதையும் பெற முடியாது. அதனால் நம்ம இந்த பந்தியிலே பங்கு பெறும் பொழுது நம்ம என்ன சொல்றால், அவிதமான ஒரு எலெக்டட் பீப்புளாக இருக்கிறோம், அவிதமான லவ் ஸ்லேவ் ஆயிருக்கிறோம். நம்ம வார்த்தையை விட்டு விலக முடியாது. அப்படி விலகி போனவங்க இருக்கிறாங்க. எப்படிதான் விலகி போனாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் இருக்கிறது, இங்க சகலமும் ஒழுங்குகிறமா இருக்கிறது. உலக காரியங்களுக்காக, மாம்சத்தின் காரியங்களுக்காக அவள் விலகி போகும் பொழுது ஒரு நாளிலே அவங்களெல்லாம் உணர வேண்டியதாக வரும். நம்ம இன்னைக்கு வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா நமக்கு பலன் கிடைக்கும். ஆமென். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. கர்த்தர் நம்மளை இந்த உலகத்துல ஒரு டெஸ்டிங் கிரவுண்டு இங்க கொண்டு வந்து நம்ம வார்த்தையின்படி முடிவு பெறிந்த நிப்பமா நிக்க மாட்டாமோன்னு பாக்குறோம். இது ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். ஆனா எப்பொழுதுமே நம்ம டெஸ்டிங் கிரவுண்ட்ல இருக்க போறது இல்லை. ராப்சர் வரும்பொழுது நம்ம டெஸ்டிங் நமக்கு முடிவடைகிறது. அது வரைக்கும் நமக்கு டெஸ்டிங் கிரவுண்ட். என்ன டெஸ்டிங் கிரவுண்டு? வார்த்தையின்படி ஜீவிப்போமா ஜீவிக்க மாட்டோமா? இங்க போதிக்கப்படுற வார்த்தையின்படி நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்களா? அதுதான் கொஸ்டின். முழு இதயத்தோடு நீங்க ஸ்டாண்ட் பண்ணுவீர்களா? ஆண்டவர் அதுதான் பார்க்கிறார். நான் கல்வாரியில உனக்காக நான் ரட்சிப்பை மீட்பை சம்பாதித்தேன், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், இந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய பாடி தான் அந்த பிரெட்டு, என்னுடைய பிளட்டு தான் வந்து அந்த ஒயினா இருக்கிறது. நீ உன்னை நான் இவ்வளவு நேசித்திருக்கிறேன், உனக்கு இந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நீ இதோடு ஐடென்டிஃபை பண்ணு என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம இதை புசிக்கும் பொழுது, இதை பார்ட்டேக் பண்ணும் பொழுது, நம்ம ஐடென்டிஃபைடு வித் பாடி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அவருடைய ஜீவன் நமக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. இது புது உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கை ஆடு மாடியின் ரத்தத்தின் ஜீவனானது மஞ்சள் மேல வந்து அவனை ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற்ற முடியாது. ஆனா இதுல இருக்க ஜீவன் வந்து இந்த வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் உங்க மேல வரும் பொழுது நீங்க வந்து இயேசுவை போல மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ஷன் அடைகிறீர்கள். ராப்சருக்கு ஆயத்தம் ஆயிருங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். வாசிங்க சொல்ல மறந்து விட்டேன். இயேசு கிறிஸ்து அங்க தன்னை குனிகிறார். ஒருத்தருடைய காலை கழுவணும்னா அவர் குனிய வேண்டும். எல்லாராலும் குனிய முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் குனிச்சார். படிப்பறிவு இல்லாத ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவர்கள், மெஜாரிட்டி மீன் பிடிக்கிறவங்க, இக்னரன்ட் பீப்புள், படிப்பறிவில் இலிட்ரேட் பீப்புள், அவங்களுக்கு முன்பாக வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எலோஹி மெல்கிசேதேக், அவர் குனிந்து அவங்களுடைய காலை கழுவினார். என்ன ஹியூமிலிட்டி, என்ன சிம்பிளிசிட்டி, நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து. அதுதான் அவருடைய கேரக்டர். அவருடைய கேரக்டர் தான் அவரை மிக பெரியவராக காண்பிக்கிறார். அவருடைய தாழ்மை தான் அவரை பெரியவராக உயர்த்துகிறது. என் இயேசுவை போல யாரும் கிடையாது. அதனால நாண்டோரும் போதவருமாகிய நானே கால்களை கழுவினா, நீங்களும் ஒருவர் காலை ஒரு கழுவு. அதனால பிரெட்டு வைன் வீட் வாஷிங் இந்த மூணு காரியத்தை நம்ம இப்போ பங்கு பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து அதை நமக்காக செய்தார். நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். நான் மறுமலை இதை செய்யுங்கள். நம்ம இதோடு ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது, இதில் நம்ம பார்ட்டேக் பண்ணும் பொழுது அந்த பிளஸ்ஸிங் எல்லாம் நமக்கு வருகிறது. கல்வாரியில் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து நிறைவே. உண்மையான விசுவாசத்தோடு எடுத்தால் உங்கள் வியாதி உங்களை விட்டு போய்விடும். உங்களுக்கு மெடிசன் டாக்டர் தேவையில்லை. நீங்கள் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை உண்மையானதோடு பங்கு பெற்றும் பொழுது நீங்கள் இருந்த நிலையில இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை லிஃப்ட் பண்ணுவார், உங்களை உயர்த்துவார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அவர் கல்வாரியில் தான் எல்லாம் சம்பாதித்திருக்கிறார். அங்கே தான் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அவருடைய ஆட்ரிபியூட்டாக இருந்தோம் என்றால் எப்பொழுதுமே அவருடைய அன்பு, நம்ம மேலே இருக்கிற அன்பு குறைவதில்லை. ஒருவேளை நம்ம சொந்த பாதையில் போனாலும் அவர் நம்மை மறுபடியும் வழிக்கு கொண்டு வருகிறார். அந்த அன்பு மாறாது. ஏனென்றால் உயர பாச்சபியும் உலக தோற்றத்துக்கு முன்னால் அவருடைய சிந்தையில் இருந்தோம். மாம்சத்தில் எப்பொழுது நம்ம எக்ஸ்பிரஸ் ஆகியிருக்கிறோம், அவருடைய அன்பு மாறாதது. இயேசுவின் அன்பை நினைத்து பார்த்து இப்பொழுது பாடலை நாம் பாடுவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே, கத்தாவும் அடிகள் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ் எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்று. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்று, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம்.
தந்து விட்டு அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை வேளை கண்கள் கலங்கிடும், கக்காவும் பாடுகள் அது நினைத்தால் நெஞ்சிடும்.
நான் உங்களுக்கு ஒப்பித்ததை கத்தரத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னில் கத்ரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்கவே நம் பாத்திரமாய் கத்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எனத்தினானில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள்.